إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري، ويسر لي أمري. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நிறைவான ஈமானையும் பலன் தரக்கூடிய இல்மையும், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அமல்களையும், அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் தர வேண்டும் என்று வேண்டியவனாக, எந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நல்ல நோக்கத்தில் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். நாம் கேட்கக்கூடிய குர்ஆன் வசனங்களின் மூலமாகவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளின் மூலமாகவும் நம்முடைய ஈமான் அதிகரிப்பதற்கும் நம்முடைய தக்வா அதிகரிப்பதற்கும் அமல்களின் மீது உண்டான ஆர்வம் அதிகரிப்பதற்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி துஆ கேட்டு ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தலைப்பை பற்றி தெரியும், கல்வியின் முக்கியத்துவம். கல்வி என்பது இந்த மார்க்கத்துடைய அடிப்படையான ஒன்று. கல்வி என்பது இந்த மார்க்கத்துடைய அடிப்படையான ஒன்று. கல்வி இல்லாமல் இந்த மார்க்கத்தை யாரும் அணுக முடியாது, பின்பற்ற முடியாது. ஒரு மனிதர் முஸ்லிமாக ஆகிறார் என்றால் அவர் கல்வி உடையவராக மாறுகிறார். அறியாமையிலிருந்து வெளியேறி, மடமைத்தனத்திலிருந்து வெளியேறி, கல்வியின் பக்கமும் வெளிச்சத்தின் பக்கமும் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யாராவது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக தங்களது தோழர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, ஃபக்கீஹூ அகாகும் ஃபீ தீனிக்கும், உங்களது சகோதரருக்கு நீங்கள் மார்க்க ஞானத்தை கற்றுக்கொடுங்கள். உங்கள் சகோதரருக்கு மார்க்க ஞானத்தை, மார்க்க அறிவை நீங்கள் கொடுங்கள். சஹாபாக்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவர்கள் முதலாவதாக செய்த முதல் காரியம் இல்ம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபுல் இல்ம் என்ற அத்தியாயத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு சொல்கிறார்கள். அதற்கு தலைப்பு கூறுகிறார்கள், அல் இல்மு கப்ல அல் அமல். அல் இல்மு கப்ல அல் அமல், அமலுக்கு முன்பாக இல்ம் இருக்க வேண்டும். அமலுக்கு முன்பாக இல்ம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அமல் செய்யாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை தொழ வேண்டும். ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்க வேண்டும். செல்வந்தராக இருக்கும் போது ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். பிறகு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, அன்றாடம் அவருடைய தொழில்துறை வியாபாரம் இருக்கிறது. இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய சட்டம் அவரை எப்போதும் முன்னோக்கி கொண்டே இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், அல்லாஹ்வுடைய சட்டம் ஒரு முஸ்லிமான அடியானை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவனை எப்போதும் முன்னோக்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு எட்டை எடுத்து வைக்கும் போதும் அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கே இருக்கிறது. செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது. இப்படியாக இரண்டு வகையான சட்டங்கள் மார்க்கத்தில் இதை கூறுவார்கள், மஹ்முராத் மன்ஹியா. மஹ்முராத் என்றால் கட்டளையிடப்பட்ட ஏவப்பட்ட காரியங்கள், செய்ய வேண்டியவை. மன்ஹியா தடுக்கப்பட்டவை, செய்யக்கூடாதவை. இந்த இரண்டுக்கும் இடையில்தான் முஸ்லிம் இருக்கின்றார். கட்டளையிடப்பட்டதை செய்ய வேண்டும், தடுக்கப்பட்டதை செய்யக்கூடாது. இரண்டுக்கும் இடையில் ஒரு நிலை இல்லை, இரண்டுக்கும் இடையில் ஒரு நிலை இல்லை. சரி, மஹ்முரா கட்டளையிடப்பட்டது எது என்றே தெரியவில்லை என்றால் அவர் எப்படி அதை நிறைவேற்றுவார்? தடுக்கப்பட்டவை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்தவை எது என்றே அவருக்கு தெரியவில்லை என்றால் அதை விட்டு அவர் எப்படி விலக முடியும்? இன்று பெரும்பாலான மக்கள் தொழுகையில் அலட்சியம் செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? நான் சில உதாரணங்களை சொல்லிக் கொண்டே சென்றால் நன்றாக புரியும் என்பதற்காக சொல்கிறேன். தொழுகையில் அலட்சியம் செய்கிறார்கள் ஆண்கள் பெண்கள். 10 வயது ஆகியும் கூட தொழுவதில்லை. பாலிகானதற்கு பிறகும் கூட அவர்கள் சரியாக தொழுவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தொழுகையை விட்டு அது ஒரு பாவம் தான், பார்த்துக்கலாம், ஏதாவது நன்மை செய்யும் போது அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக விளங்குகிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, தொழுகையை விடுவது ஒரு சாதாரண பாவம் மட்டுமல்ல, அல்லது ஒரு பெரும் பாவம் மட்டுமல்ல, அது ஒரு இறை நிராகரிப்பு என்பதை அவர் புரியாத காரணத்தால். தொழுகையை விடுவது, தொடர்ந்து தொழாமல் அலட்சியம் செய்வது தன்னை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை அறியாத காரணத்தால் தொழுகையில் அலட்சியம் செய்கிறார்கள். வியாபாரத்தினால் தொழுகையை அலட்சியம் செய்பவர்கள், படிப்பை காரணம் கூறி தொழுகையை அலட்சியம் செய்பவர்கள், பயணத்தை காரணம் கூறி தொழுகையை அலட்சியம் செய்பவர்கள், இப்படியாக எத்தனை வகையான மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக கருதி கொள்கிறார்கள் தொழுகையை விடுவது. சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படி அல்ல. 1000 பெரும்பாவங்களை ஒரு பக்கம் வைத்தாலும், ஒன்றல்ல 1000 பெரும்பாவங்களை ஒரு பக்கம் வைத்தாலும் தொழுகையை விடுவது அதை விட பயங்கரமான பாவம். ஒரு வக்து தொழுகையை தெரிந்த நிலையில் விடுவது அதை விட பயங்கரமான பாவம். பைன ரஜுலி வல் குஃப்ரி வ ஷிர்கி தர்க்குஸ் ஸலாத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அந்த திரை, அந்த தடையே தொழுகையை விடுவதுதான். தொழுகையை விட்டவன் குஃப்ரிலே சேர்ந்து விடுகிறான், ஷிர்கிலே சென்று விடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பான. ஃபைன் தாபு வ அகாமுஸ் ஸலா வ ஆதவுஸ் ஸகா ஃப இஹ்வானுக்கும் ஃபித் தீன். இணை வைப்பவர்கள் இணை வைப்பிலிருந்து விலகி தொழுகையை நியமமாக தொடர்ந்து நிறைவேற்றினால், அவர்கள் ஜகாத்தை கொடுத்தால் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தில் சகோதரர்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாமை அல்லாஹு தஆலா அவர் தொழுகையை நிறைவேற்றாதவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று சிலர் வெள்ளிக்கிழமை தொழுதால் போதும் என்று எண்ணியிருக்கிறார்கள், சிலர் பெருநாளுக்கு தொழுதால் போதும் என்று எண்ணி இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இதற்கு என்ன காரணம்? அவரிடத்தில் இல்ம் இல்லை, மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்தினுடைய அடிப்படை அறிவு அவருக்கு இல்லை. ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். இல்மை தேடியாக வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும். இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வாக்கியத்தை கவனியுங்கள். தலபுல் இல்ம், கல்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லும் போது கல்வி கற்றுக்கொள்வது என்று சொல்லும் போது அதற்கு அரபியிலே நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. தலபுல் இல்ம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றார்கள். தேடி சென்று கற்றுக்கொள்வது, ஆசிரியரிடத்திலே தேடி சென்று அந்த ஆசிரியரோடு நட்பு வைத்து தோழமை வைத்து அவரோடு இருந்து கற்றுக்கொள்வது தலபுல் இல்ம். தேடி செல்வது, உங்களுக்கு விருப்பமான பொருள் ஒன்று ஓரிடத்தில் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் தேடி செல்வீர்களா, அல்லது அந்த பொருள் நம் வீட்டை தேடி வரும்போது வரட்டும் என்று இருப்போமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பொருளை நாம் விரும்புகிறோம், அது நமக்கு ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம், அது இல்லை என்றால் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டுவிடும் என்றால் அந்த இழிவு வரும்போது வரட்டும், நம்மை தேடி வரட்டும் என்று யாராவது இருப்பார்களா புத்திசாலிகள், அல்லது அந்த பொருளை தேடி அவர்களாக செல்வார்களா? ஆகவேதான் நம்முடைய சலஃப் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அல் இல்மு யுக்தா வலா யாதி, அல் இல்மு யுக்தா வலா யாதி, கல்வியை நீங்கள் தேடி செல்ல வேண்டும், கல்வி உங்களை தேடி வராது என்பதாக. கல்வியை நீங்கள் தேடி செல்ல வேண்டும், கல்வி உங்களை தேடி வராது. சகோதரர்களே, இந்த இல்ம், ஒரு முஸ்லிம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, அவர் மீது ஃபர்து எது, அவர் மீது ஹராம் எது, ஒவ்வொரு நேரத்திலும் அவர் மீது கடமையானதை, அவர் மீது கடமையானதை அவர் உடனடியாக கற்று அறிந்து கொள்வது அவர் மீது கட்டாயமான ஒன்று, அதில் எந்த விதமான அலட்சியமும் செய்ய முடியாது. இரண்டாவதாக மார்க்கத்தினுடைய பொதுவான அறிவு, மார்க்கத்தினுடைய பொதுவான விசாலமான அறிவு, அந்த பொதுவான விசாலமான அறிவு என்பது இந்த உம்மத்திலே யாராவது சிலர் அந்த கல்வியை கற்று தேர்ந்து கொண்டாலும், அந்த கல்வியை கற்று தேர்ந்து கொண்டால் மொத்த உம்மத்தினுடைய பொறுப்பு இன்ஷா அல்லாஹ் நீங்கிவிடும். யாருமே மார்க்கத்தினுடைய சரியத்தினுடைய அந்த அனைத்து கல்விகளையும் சட்டங்களையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எல்லாரும் அதிலே குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். நீங்கள் கவனித்திருக்கலாம், இல்மிலே இரண்டு வகையான இல்மை இப்போது உங்களுக்கு கூறினோம். ஒன்று ஃபர்துல் ஐன், இரண்டாவது ஃபர்துல் கிஃபாயா. இதற்கு உதாரணம் சொல்வதென்றால் ஐந்து நேர தொழுகைகளையும் ஜனாதா தொழுகையையும் உதாரணம் சொல்லலாம். ஐந்து நேர தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமும், குறிப்பாக பாலிகான ஆண் பெண், 10 வயதிலிருந்தே தொழுகை வாஜிபாகி விடுகிறது, பாலிகானதற்கு பிறகு தொழுகை ஃபர்லாகி விடுகிறது. 10 வயதை அடைந்த பிள்ளைகள் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து தொழ வையுங்கள் என்பது ரசூலுல்லாஹுடைய கட்டளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒவ்வொரு வக்துடைய 5 நேர தொழுகை இது ஃபர்து ஐனாக இருக்கிறது. அதுபோன்றுதான் கல்வியில் சில நம் மீது ஃபர்து ஐனாக இருக்கிறது. ஜனாசா தொழுகை இது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது. அந்த முஹல்லாவிலே சிலர் பொறுப்பெடுத்து அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கழுவி சுத்தம் செய்து அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தி அடக்கம் செய்து விட்டால் முஹல்லாவிலே உள்ள எல்லோரும் அந்த பொறுப்பில் இருந்து நீங்கி விடுவார்கள், குற்றமற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். யாருமே அதை செய்யவில்லை என்றால் முஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாவியாக ஆகுவார்கள், ஃபர்லை விட்ட பெரும் பாவியாக குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். அதுபோன்றுதான் இல்மிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மிலே இரண்டு இல்முகள் இருக்கின்றன. ஒன்று ஃபர்து அயின். ஃபர்து அயின் எது? நாம் இப்போது எதை செய்ய வேண்டும், என் மீது இப்போது எது கடமையாக இருக்கிறது, தொழுகையா, அந்த தொழுகையை பற்றி தெரிய வேண்டும். என்னிடத்தில் செல்வம் இருக்கிறதா, ஜக்காத்தை பற்றி தெரிய வேண்டும். நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமா, ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை அறிய வேண்டும். ரமதானுடைய மாதம் வருகிறதா, ரமதானுடைய நோன்பு எப்படி நோக்க வேண்டும், நோன்பை பூர்த்தியாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நோன்பை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அவற்றை தெரிய வேண்டும். ஒரு மனிதர் வியாபாரியாக இருக்கிறாரா, வியாபாரத்தில் அவருக்கு எது கூடும் எது கூடாது அதை அவர் உடனடியாக தெரிய வேண்டும். ஒரு மனிதர் கூட்டு வியாபாரம் செய்கிறாரா, கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மனிதர் பங்காளிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனிதர் எஜமானராக இருக்கிறாரா, பல மனிதர்களை வைத்து பல கூலியாளர்களை வைத்து வேலை வாங்கக்கூடியவராக இருந்தால் வேலையாட்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேலையாட்கள் பணியாளர்கள் விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன ஒழுக்கங்களை கற்பித்திருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதுபோன்றுதான் ஒரு மனிதர் வேலை செய்கிறார் ஒரு இடத்தில், ஒரு எஜமான இடத்திலோ அல்லது ஒரு கம்பெனி இடத்திலோ வேலை செய்தால் பணியாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்களை அவர் தெரிந்திருக்க வேண்டும். இன்று பெரும்பாலும் சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாருக்கும் யார் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை இருக்கிறது. பணியாட்கள் வேலை செய்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த எஜமானர் நமக்கு அநியாயம் செய்யக்கூடியவர், எனவே இவரிடத்துல நம்ம நியாயமா கேட்டா நமக்கு கிடைக்காது, அமுக்கணும். எப்படி அமுக்கணும், எவ்வளவு முடியுமோ கமிஷன் வைக்கணும், எவ்வளவு முடியுமோ நேரத்தை நம்ம ஓட்டுவோம், எவ்வளவு முடியுமோ நாம் இரண்டாவது வழியிலே தேடிக்கொள்ளலாம் என்பதாக அவர் நினைக்கிறார். எஜமானர் என்ன நினைக்கிறார், இவங்கெல்லாம் இப்படித்தான், அதனால இவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா அது வந்து சரியாக ஆகாது என்று எஜமானர் அவருடைய போக்கிலே அவர் ஒரு கணக்கு போடுகின்றார். இதற்கு என்ன காரணம் சகோதரர்களே, இருவரில் ஒவ்வொருவரும் தங்கள் மீது அல்லாஹ்வின் கடமை என்ன என்பதை புரியாத காரணத்தால் அவரவரும் மார்க்கத்திலிருந்து மார்க்க சட்டங்களை வரம்பு மீறுகிறார்கள். சரி, ரொம்ப தூரம் நாம் ஏன் செல்ல வேண்டும், வீட்டிலே கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றோர் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், குடும்ப வாழ்க்கையிலே பாருங்கள், கணவன் என்ன நினைக்கிறார், இவளை மரியாதையா கூப்பிட்டா தலைக்கு மேல ஏறிடுவான், மனைவியை வாங்க போங்க அல்லது வாமா போமான்னு சொல்லி மரியாதையா கூப்பிட்டா தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருவான், அடியே இங்க வாடி, தண்ணி கேட்டாலும் சரி சாப்பாடு கேட்ட எதா இருந்தாலும் என்னமோ அடிமை மாதிரி, அந்த காலத்து அவசால இருந்து பிடிச்சிட்டு வந்த அடிமை மாதிரி. மேடம் யாரு வீட்டில் உள்ள மேடம், அவங்க என்ன, கணவனுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம பணிஞ்சு வேலை செஞ்சுட்டா நம்ம மேல தலைக்கு மேல ஏறிடுவாரு, கணவனுக்கு பணிவதை அவர்கள் ஒரு குறையாக நினைத்துக் கொண்டு உங்க வேலையை நீங்க பாத்துக்கணும், ஏதோ எனக்கு முடிஞ்சதை செய்வேன், இப்படியாக ஒருவரும் ஒவ்வொருவரும் அடுத்து பெற்றோர் பிள்ளை தங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை எப்படி மீறி கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்திலே பிரச்சனைக்கு என்ன காரணம் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அங்கே மீறப்படுகிறது. காரணம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தன் மீது என்ன கடமை என்பதை அறியாமலேயே பலர் கல்யாணத்துக்கு வந்து விடுகிறார்கள், அதாவது திருமண வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறார்கள். திருமண வாழ்க்கையில் கணவன் என்ற அடிப்படையில் அவர் மீது என்ன கடமை, மனைவி என்ற அடிப்படையிலே மனைவியின் மீது என்ன கடமை கணவனுக்கு செய்ய வேண்டியவை, இப்படியாக இந்த அறியாமையானது அவர்களை பல முரண்பாடுகளுக்கு இட்டு செல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விதான் ஒரு மனிதனை அல்லாஹ்வின் மார்க்கத்திலே நடுநிலையோடு சரியான பாதையிலே கொண்டு செல்லும் என்பதற்காகத்தான் கல்வியை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சிறப்புகளை சொன்னார்கள். கல்வியை கற்ற அறிஞர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வுகளையும் சிறப்புகளையும் நமக்கு எடுத்து சொன்னார்கள். சில ஹதீஸுகளை பாருங்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்துடைய ஞானத்தை கொடுக்கின்றான். கல்வியினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சிறப்பு சகோதரர்களே சகோதரிகளே, நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்தால் நிறைய நன்மையை கொடுத்து விட்டான் என்று, நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுத்தால் அல்லாஹு தஆலா நம்மோடு விருப்பத்தோடு இருக்கிறான் என்று எண்ணி இருக்கிறோம். இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நேசம் உங்கள் மீது இருக்கிறது. அல்லாஹ் உங்கள் மீது ஒரு விசேஷமான ஒரு அன்பை வைத்திருக்கிறான். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ஒரு விசேஷமான கருணை, உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மையை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்க அறிவை கொடுக்கின்றான். இந்த ஹதீஸை எப்படி விளங்குவது? ஓ அப்படியா, அப்ப நம்ம வீட்டிலே உட்கார்ந்துப்போம் பார்ப்போம். அப்படி அல்ல இந்த ஹதீஸுடைய பொருள். உங்களுக்கு இல்மை கற்பதில் ஆர்வம் இருக்கிறதா? அதை நீங்கள் தேடிச் செல்கிறீர்களா? கல்வியின் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா? கல்வி கற்றவர்களிடத்திலே செல்கின்றீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நாடி இருக்கிறான் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். கல்வியில் நாட்டம் இல்லையா? கல்வியை கற்பதிலும் கல்வியை தேடிச் செல்வதிலும் விருப்பம் இல்லாமல் அலட்சியம் செய்கிறீர்களா? ஏதோ ஒரு முசீபத்தை, ஏதோ ஒரு சோதனையை அல்லாஹ் எனக்கு நாடிவிட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியில் ஆர்வம் இருந்தால் அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான். இது நமக்கு ஒரு சுய பரிசோதனையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்கு. டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோமா இல்லையா, சுகர் இருக்கா இல்லையா, பிபி இருக்கா இல்லையான்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. நாம் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால், கல்வியை அன்றாடம் கற்றுக்கொண்டு இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், நான் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடி இருக்கிறானோ அவர்களிலே நானும் ஒருவன். யாருக்கு கல்வியில் ஆர்வம் இல்லையோ, அன்றாடம் அவர்கள் தங்களது கல்வியை அதிகரித்துக் கொள்ளவில்லையோ, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான், நான் தீயவர்களிலே இருக்கிறேன் என்று, அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறேன் என்று. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய துஆக்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு துஆ அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூலுக்கு மிக அழுத்தமாக கற்றுக் கொடுத்த துஆ, வகுர் ரப்பி ஜிதுனி இல்மா, வகுர் ரப்பி ஜிதுனி இல்மா, என் இறைவா எனக்கு கல்வியை அதிகமாக கொடு, கல்வியை எனக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இரு. இந்த ஹதீஸ், இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா செல்வத்தை அதிகமாக தேடும்படியோ, இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு நேர்மத்தையும் அதிகமாக தேடும்படி தன்னுடைய நபிக்கு கட்டளையிடவில்லை. கல்வியை தவிர, இல்மை தவிர, இன்முக்கு அளவு என்ன இருக்கிறது? தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், அதுக்கு எந்த விதமான அளவும் இல்லை. மௌத்து வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இமாம் முஹம்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா எவ்வளவு பெரிய அறிஞர், ஹதீஸின் கடல், தன்னுடைய அந்த வயோதிகத்திலும் கூட எஞ்சிவிட்ட தன்னுடைய ஆசிரியர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று அந்த கல்வி சபைக்கு ஓடுகிறார்கள். அவர்களுடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், அகமது அவர்களே, எங்களது இமாம் அவர்களே, எங்களது ஆசிரியர் அவர்களே, நீங்களோ பெரிய இமாமாக ஆகிவிட்டீர்கள், நீங்கள் இப்போது படிக்க ஓடுகின்றீர்களே என்று. ஆம், என்னுடைய மௌத்து வரை நான் கல்வியை தேடி பயணித்துக் கொண்டே இருப்பேன் என்று கூறுகிறார்கள். இன்று நாம் எப்படி எல்லாம் லிமிட் வைத்திருக்கிறோம். 6 மாதத்தில் ஆலிமாகி விடலாம், 3 வருடத்தில் அல்லாமாவாக ஆகிவிடலாம், 6 மாதத்தில் கல்வி கற்று குர்ஆன் ஹதீஸை புரட்டி போட்டு விடலாம். எப்படி விளம்பரங்கள், எப்படி 6 மாதத்தில் அரபியை கற்று, தப்சீரை கற்று, ஹதீஸை கற்று, அப்படியே மார்க்கத்தை நீங்கள் தலைகீழாக புரட்டி போடலாம். தலைகீழா தான் புரட்டி போட முடியும். 6 மாதத்துல படிச்சுட்டு மார்க்கத்தை பேச ஆரம்பிச்சா நேரான மார்க்கத்தை பேச முடியாது, நேரா இருக்கிற மார்க்கத்தை குழப்பி தான் பேச முடியும். சகோதரர்களே, இவ்வளவு பெரிய அலட்சியத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பனாக இந்த கல்வியினுடைய சிறப்பை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் கல்வியை தேடி சென்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே இருக்கிறார், அவர் திரும்பி செல்கின்றவர், திரும்பி வருகின்றவர் என்று கூறினார்கள். அது மட்டுமல்ல, யார் இல்மை தேடி தனது வீட்டிலிருந்து புறப்படுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்க பாதையை லேசாக்கி விடுகின்றார். சொர்க்க பாதை லேசாகி விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் வியாபாரத்திற்கு சென்றாலோ வேறு இடங்களுக்கு சென்றாலோ அங்கே ஹலால் ஹராமை எல்லாம் பேணி நாம் சரியான முறையில் நடந்து கொண்டதற்கு பிறகுதான் அது நமக்கு சொர்க்கமாக அமைகிறதா? அல்லாஹ் அப்படி ஆக்கி தர வேண்டும். இல்லை, நரகமாக அமைந்து விடுகிறதா? அல்லாஹ் பாதுகாப்பானாக என்பதை முடிவு செய்ய முடியும். ஆனால் சரியான இல்மை தேடி நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டாலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொர்க்க பாதையை லேசாக்கி விடுகின்றார். அது மட்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் கூறினார்கள், ஒரு மனிதன் கல்வியை தேடி செல்லும் போது மலக்குகள் வானவர்கள் தங்களது இறக்கைகளை அந்த கல்வி கற்கக்கூடிய மாணவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார்கள். எவ்வளவு பெரிய நேசத்தை அல்லாஹு தஆலா அந்த மலக்குகளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய விசேஷமான அடியார்களாகிய அந்த மலாயிக்கத்துர் ரஹ்மான் அவர்களுடைய உள்ளத்திலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்காக குர்ஆனை ஹதீஸை ஹலாலை ஹராமை அல்லாஹ்வுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அவர்களை பூமியில் இறக்கி இந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், நீங்கள் குர்ஆனை ஹதீஸை கற்பதற்காக உங்களது வீட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், வானத்தில் உள்ளவர்கள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தருகிறார்கள். நீங்கள் மார்க்கத்தை குர்ஆனை ஹதீஸை அல்லாஹ்வுடைய தீனை உங்களது மார்க்கத்தை கற்றுக்கொள்ள புறப்பட்டு விட்டால் உங்களுக்காக யார் பாவ மன்னிப்பு தருகிறார்கள்? வானத்தில் உள்ள வானவர்கள் பாவ மன்னிப்பு தருகின்றார்கள், பூமியில் உள்ளவர்கள் பாவ மன்னிப்பு தருகின்றார்கள். ஏன்? கடலில் உள்ள மீன்கள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தருகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்மை குர்ஆனை ஹதீஸை தேடி செல்லும் போது நீங்கள் அது படிப்பது ஒரு வசனமாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையில் உங்களது வீட்டிலிருந்து புறப்பட்டு மஸ்ஜிதிற்கு வந்து ஒரு வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒரு ஒட்டகத்தை விட உங்களுக்கு சிறந்தது. அதுவும் நன்கு கொடுத்த உயர்ந்த ஜாதியுடைய ஒரு ஒட்டகம் உங்களுக்கு கிடைப்பது சந்தோஷமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எப்படி எங்களுக்கு சந்தோஷம் ஏற்படாமல் இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வசனத்தை நீங்கள் கற்பது அதைவிட உங்களுக்கு சிறந்தது, இரண்டை கற்பது அதைவிட சிறந்தது, மூன்றை கற்பது அதைவிட சிறந்தது என்பதாக. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை உணர்த்துகிறார்கள் என்று நாம் புரிய வேண்டும். ஆயத்தையும் ஒட்டகத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிடவில்லை. என்ன சொன்னார்கள்? துன்யாவின் செல்வத்தின் மீது ஆர்வம் உள்ள நீங்கள், உலக செல்வத்தின் மீது ஆர்வம் உள்ள நீங்கள், அழிந்துவிடக்கூடிய செல்வத்தின் மீது ஆர்வம் உள்ள நீங்கள், ஒரு நாள் உங்களை விட்டு பிரிந்துவிடக்கூடிய இந்த துன்யாவின் ஆதாயத்தின் மீது ஆர்வப்படக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டு எங்கே செல்கிறீர்கள்? குர்ஆன் உங்களுடைய கபரிலே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் சிபாரிசு செய்யும். சகோதரர்களே, சகோதரிகளே, நபிமார்கள் மலக்குகள் மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்த பிறகுதான் சிபாரிசு செய்ய முடியும், செய்வார்கள். ரொம்ப பேருக்கு ஆசை கண்டிப்பா வேணும், நல்ல சிபாரிசு நமக்கு வேணும். அதாவது அல்லாஹ் முறையாக்கிய சிபாரிசு ஒன்று இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு, மலக்குகளுடைய சிபாரிசு. இப்படி யாருடைய சிபாரிசாக இருந்தாலும் நல்ல கவனிங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்து உடனேதான். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு, யார் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய முடியும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல்? வலா யஷ்ஃபஉன இல்லா லிமன் இர்தவா, மலக்குகள் சிபாரிசு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் யாரை திருப்தி கொள்கிறானோ அவர்களுக்கே தவிர. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கலாமாகிய அல்லாஹ்வுடைய சிபத்தாகிய குர்ஆனை பற்றி சொல்லும் போது, நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், ஆலே இம்ரானை ஓதுங்கள், ஓதுங்கள்னு சொன்னா அப்படியே வார்த்தையை படிக்கிறது இல்லை, அதையும் நல்லா விளங்கிக் கொள்ளணும். அரபில கரா யக்ரவு என்றால் படித்து புரிந்து அறிவதற்கு சொல்லப்படும், படித்து புரிந்து அறிவதற்கு சொல்லப்படும். ஆகவேதான் படித்தவர்களை காரிமுன், கற்றவர்கள், காரிமுன் என்றால் கற்றவர் என்று சொல்லப்படும். படிக்காதவர்களை கயிறு காரியின், படிக்காதவர் கற்காதவர் என்று சொல்லப்படும். இன்றைக்கு நம்ம எப்படி விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா, வெறும் வார்த்தை அலிஜபர் ஆ பா ஜபர் பா அப்படின்னு சொல்லி கூட்டி படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம படிக்கிறது ஓதுறதுன்னு விளங்கி வச்சிருக்கோம். அப்படியா இல்ல, படிப்பது ஓதுவது என்றால் அதனுடைய எழுத்துக்களை எப்படி கூட்டி படிப்பது என்பதை கற்பது, அது முதலாவது படி. இரண்டாவது அதனுடைய பொருள்களை தெரிவது. மூன்றாவது அந்த வசனம் போதிக்கக்கூடிய சட்டங்களை படிப்பது. அந்த வசனத்திலிருந்து நமது வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ற அந்த படிப்பினையை பெறுவது. இதைத்தான் படிப்பது ஓதுவது என்று அல்லாஹ் சொல்கிறான். அஃலா யதத்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்பாலுஹா. இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்களது உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டுள்ளன. குர்ஆனை படிப்பது என்றால் சிந்தித்து உணர்வது, படிப்பினை பெறுவது, அதை ஆழ்ந்து சிந்திப்பது, அதை கவனிப்பது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் பக்ரா சூராவை கற்றுக்கொள்வாரோ, ஆல இம்ரான் சூராவை கற்றுக்கொள்வாரோ, என்னென்ன அடங்கும் இதிலே, அதை மனப்பாடம் செய்வதும் வரும், அதை தெளிவாக அறிந்து புரிந்து கொள்வதும் வரும். வெறும் வாயளவிலே மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, வெறும் அன்றாடம் எடுத்து ஓதிவிடுவது மட்டுமல்ல, யார் குர்ஆனை ஓதுகிறாரோ என்றால் அதனுடைய கருத்தை புரிந்து அறிந்து ஹலாலை ஹலாலாக்கி ஹராமை ஹராமாக்குகிறாரோ அவர்தான் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர், குர்ஆனை கற்றவர், குர்ஆனை பாதுகாப்பவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி யார் பக்ரா சூராவையும் ஆல இம்ரான் சூராவையும் ஓதுவார்களோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே யுஹாஜ்ஜானி அன் ஸாஹிபிஹிமா, அல்லாஹ்விடத்திலே இந்த இரண்டு சூராக்களும் வாதாடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த இரண்டு சூராக்களும் வாதாடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சிபத், அல்லாஹ்வுடைய கலாம் இது. மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக எதிர்பார்த்திருப்பார்கள், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமாக அல்லாஹ்வுடைய சிபத்தாக இருக்கின்ற காரணத்தால் தன்னை கற்றவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும். யா அல்லாஹ், நான் இவருடைய பகலை உன்னுடைய சட்டங்களை கொண்டு ஈடுபடுத்தினேன், இவருடைய இரவை உன்னை ஓதுவதை கொண்டு ஈடுபடுத்தினேன், இவரை நரகத்தின் மீது ஹராமாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று சொன்னார்கள். பேசிட்டு பாருங்கள் சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய இந்த இல்முடைய குர்ஆனுடைய இல்முடைய அந்த தன்மையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த இல்மை கற்றவர்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள், உலகத்தில் உள்ள மக்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள், மேலும் கடலில் உள்ள மீன்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றன. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதர் மார்க்க இல்மை கற்று அதன்படி செயல்பட்டால் அவருடைய சிறப்பு எப்படி தெரியுமா, மார்க்க கல்வியை கற்காமல் அமல் செய்யக்கூடியவரை விட, மார்க்க இல்மை கற்காமல் அமல் செய்யக்கூடியவரை விட, மார்க்க இல்மை ஹலால் ஹராமை அஹ்காம்களை பரவு வாஜிப்களை கற்று அமல் செய்யக்கூடியவருடைய சிறப்பு, 14ஆம் இரவு பௌர்ணமி அன்று ஏனைய நட்சத்திரங்களை விட சந்திரனுக்கு என்ன சிறப்போ அந்த சிறப்பு கல்வியை கற்பவர்களுக்கு. மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்வி கற்ற அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், கல்வி கற்ற அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நபிமார்களுடைய சொந்தக்காரர்களாக உறவினர்களாக நாம் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய விதியின்படிதான் யாரும் பிறக்கிறார்கள், எங்கே பிறக்க வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி இருக்கிறானோ. ஆனால் அல்லாஹு தானா நமக்கு நம்முடைய விருப்பத்தில் நம்முடைய சுய தேர்விலே ஒரு வழியை ஒரு அமலை வைத்திருக்கிறான். அந்த அமலை நாம் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நபிமார்களுடைய வாரிசுகளாக ஆகலாம். சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள யாருக்கு நபிமார்களுடைய வாரிசாக ஆகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. நபிமார்களுடைய வாரிசாக ஆகுவதற்கு, ரசுல்லாவுடைய மகளாக ஆகுவதற்கு ஆசையா இல்லையாமா சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கா இல்லையா? என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் தங்க காசுகளை வெள்ளி காசுகளை விட்டு செல்லவில்லை, அவர்கள் கல்வியைத்தான் விட்டு சென்றார்கள். யார் கல்வியை கற்றுக்கொள்வாரோ அவர் நபியின் வாரிசாக ஆகிவிட்டார், அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார். இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். பாருங்கள் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கல்வியை தேடி கல்வியை கற்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த மார்க்கத்திலே ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சியம் கூறியதற்கு பிறகு முதலாவதாக கடமை இல்மாக இருக்கு. யார் எந்த அளவு இந்த இல்மை கற்றுக்கொள்வாரோ அவர் அல்லாஹுவை பற்றி அந்த அளவு அறிந்து கொள்கிறார். யார் எந்த அளவு இல்மை கற்றுக்கொள்வாரோ அவர் அல்லாஹுவை தன்னை படைத்த இறைவனை அறிந்து கொள்கிறார் என்று பாருங்கள். மக்களை பெரிய அறிவாளி, பெரிய பண்டிதர், பெரிய சிந்தனைவாதி, அல்லது பெரிய படிப்பு படித்த திறமைசாலி, பெரிய மருத்துவர், பெரிய ஒரு அதிகாரி, என்னென்னவோ படிப்புகளை எல்லாம் பட்டங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டே போவார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னை படைத்த ரப்பு யார் என்று அறியாமல் இருப்பார்கள். படைத்த இறைவனை வணங்குவதை விட்டு தான் உருவாக்கிய, தான் விலைக்கு வாங்கிய ஒரு பொருளை, ஒரு விக்கிரகத்தை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். படைத்த இறைவனை விட்டு தூரமாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுபோன்று தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய இல்மை கற்காத காரணத்தினால்தான் இந்த உம்மத்திலே சிறுக்கும் விதத்தும் அழிந்து கிடக்கின்றன. பாருங்கள், தாய்த்து கட்டாத முஸ்லிம்களை பார்க்க முடிகிறதா? தர்கா படங்கள் தொங்கவிடப்படாத முஸ்லிம்களுடைய வீடுகளை, கடைகளை பார்க்க முடிகிறதா? எவ்வளவு சிறுக்கான செயல்கள் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு கெட்ட காலங்கள், நல்ல காலங்களை பார்க்கிறார்கள். ராகு காலம், யம காலம், குளிர்காலம், வெயில் காலம், அதுதான் தெரியும். குளிர்காலம், வெயில் காலம், சூரியன் அதிகமா இருந்தா வெயில் காலம், குளிர்காலம் குளிர் அடிச்சா குளிர்காலம், அதுக்கு ஒரு காலண்டரை வச்சுக்கிட்டு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? முஸ்லிம்கள் ராசி பலன் பார்க்கிறார்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மோதிரம் போட்டுக்கிறார்கள். நவரத்ன மோதிரமா, பரக்கத்து வந்துருமா, அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமா, என்ன பொத்துக்கிட்டு வந்துடும். ஒரு வண்டி வாங்க போனா நம்பரை பார்க்கலாம், கூட்டி பார்க்கலாம், பெருக்கி பார்க்கலாம், கழிச்சு பார்க்கலாம், கடைசியில் மண்டை குழம்பு வண்டி வாங்காம வரலாம். என்னன்னு கேட்டா அது வந்து நம்பர் சரியில்லை, வேற நம்பர் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கலர், அப்ப இப்ப ரொம்ப ரொம்ப பேரை பிடிச்சி உழுக்கிற அந்த என்ன சொல்றது, பைத்தியம் முஸ்லிம் பேர் என்ன, முஸ்லிம் வாசம் இந்த பக்கம் இருக்குது, இது நமக்கு செட் ஆகாது. யாருக்கு சொன்னா? அல்லாஹ் ரசூலுமா சொன்னாங்க இல்ல, வாஸ்துல சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சகோதரர்களே, சகோதரிகளே, யார் அல்லாஹுவை தவிர இது போன்ற பிற வஸ்துக்களின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ, அதன் மூலமாக நன்மை தீமை நடக்கும் என்று நம்புகிறாரோ, அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் போதுமானது. எந்த நட்சத்திரமும் எனக்கு நன்மை தீமை செய்ய முடியாது, எந்த நேரமும் எனக்கு நன்மை தீமை செய்ய முடியாது. என்னுடைய நன்மை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, என்னுடைய தீமை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. வபில் கதரி கைரிஹி வஷரிஹி மின் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுடைய விதியின்படிதான் நடக்கிறது என்பதுதான் ஒரு மூமினுடைய ஈமான். இப்ப பாருங்க, இந்த இல்மு இல்லாத காரணத்தால் எவ்வளவு பெரிய சிறுக்கிலே இன்று இருந்து கொண்டு அவர்கள் தங்களை மூமின்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எப்போது ஒரு அடியான் சிறுக்கில போயிட்டானோ, அதுக்கப்புறம் அவன் தாஜுக்கு தொழுதா என்ன, வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போனா என்ன, மாசம் மாசம் உம்ராக்கு போனா என்ன, இப்லீஸு கண்டுக்கவே மாட்டான். நல்லா போடுறோம். ஏன் கண்டிப்பா சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த வசனத்தை எழுதி வச்சு படிச்சு பாருங்க. சூரா துமருடைய 65வது வசனம். பயப்படணும் நம்ம. தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு வகையின் மூலமாக கட்டளையிடப்படுகிறது. வலக்கது உங்களுக்கு முன் சென்ற நபிமார்களுக்கும் வழியில் கட்டளையிடப்பட்டது. இணை வைத்தால் உன்னுடைய எல்லா அமல்களும் நாசமாகிவிடும். வலத்தக்கு நன்ன மினல் காசிரீன், நீ நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவார். சிறுக்கு செஞ்சா எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த ஷிர்க் ஏன் வந்துச்சு? ஒரு முஸ்லிம் என்று சொல்பவன் கபருக்கு சுஜூது செய்கிறான், எப்படி செய்ய முடியுது? அங்கே நேர்த்தி செய்கிறான், அங்கே சென்று தவாஃப் செய்கிறான், அங்கே செல்வதால் அவருடைய புண்ணியம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறான். அங்கே செல்வதால் அங்கே நின்று துவா கேட்டால் எனக்கு சீக்கிரமாக கபூலாகும் என்று நம்புகிறான். அங்கே சென்று அந்த கபரை தொட்டி தொட்டு தடவுகிறான். சிலர் அப்படியே உருண்டு புரளுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய என்ன என்னென்ன அழுக்கு கசை இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து தடவிக்கிறாங்க. தபுரு 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 என்ன தபுரு? விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிடுவான் போல. ஏன் சகோதரர்களே? அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இந்த ஷிர்க்கு ஊறி 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 இப்ப எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம்களிடத்துல நம்பிக்கை கெட்டு போயிருக்குன்னா, அல்லாஹ்ட கேட்டா லேட்டா கொடுப்பான், அவுலியாட்ட கேட்டா சீக்கிரமா கொடுத்துருவான். எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்ட கேட்டா நிறைய பேர் அல்லாஹ்ட கேட்டுட்டு இருக்காங்களா? அது பட்டியலா நீண்டு வருமா? லிஸ்ட்ல இருக்குமா? வெயிட்டிங் லிஸ்ட். இது என்ன சைனா? உங்க இந்தியா ரைடா கன்ஃபார்ம் ஆர்எசி அப்புறம் என்ன வெயிட்டிங் லிஸ்ட்? அல்லாட்ட ரொம்ப பேர் கேட்பாங்களா, அதனால நம்ம தூரமா இருப்போமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அவுளியாட்ட போயிட்டா நம்ம நாலு பேர் தான் அவளுக்கு, அவர் சீக்கிரமா வாங்கி கொடுத்துருவாராம். எப்படி இந்த மற்றவர்கள் எல்லாம் அவங்க ஊருக்கு வீட்டுக்குன்னு ஒரு குல தெய்வம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு குல தெய்வம் அவங்க தெருவுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை. எல்லாம் பாதுகாக்கும். ஊருக்கு ஒரு தர்கா, ஜில்லாவுக்கு ஒரு பெரிய தர்கா, அப்புறம் ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய தர்கா, அப்புறம் மொத்தமா நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய தர்கா. புரியுதா இல்லையா? அஜ்மீருக்கு போலன்னா நீ வந்து மக்காவுக்கு போவாட்டி கூட பரவாயில்ல, அஜ்மீருக்கு கண்டிப்பா போயிருக்கும். மூணு தடவை அஜ்மீர் தர்கா உருசுக்கு போயிட்டா உம்ராவும் செய்ய தேவையில்ல, ஹஜ்ஜும் செய்ய தேவையில்லை. நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரிகளே, நான் அந்த தலைப்புக்குள் செல்லவில்லை. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று அல்லாஹ்வை அறியாத காரணத்தினால்தான் மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு சிர்க் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அறிய அறிய அல்லாஹ்வுடைய பயம் வரும், அல்லாஹ்வுடைய கடமையை அவர்கள் அறிவார்கள், அல்லாஹ்வுடைய முஹப்பத் அவர்களுக்கு வரும், அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சம் அவர்களுக்கு வரும், அல்லாஹ்வுடைய மகத்துவம் அவர்களுக்கு வரும். அப்போதுதான் அவருடைய வாழ்க்கை மார்க்கத்திலே சரியாக சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை உண்மையில் பயப்படக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்தவர்கள், அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அல்லாஹ்வை அறிவது என்றால் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை அறிந்து அந்த ஈமானை உள்ளத்திலே பலப்படுத்திக் கொண்டவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றார்களோ அவர்கள் நன்காக புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுதான் உண்மையான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்வார்கள். இங்க ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? நாமும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவோம். நாமும் சொன்னா பொதுவா சொல்றது, யாரும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களை சொல்லி கோச்சிக்காதீங்க. இன்று மேலை நாடுகளிலும் கூட பலர் இஸ்லாமை ஏற்று வருகிறார்கள். நமது நாட்டிலும் கூட அல்ஹம்துலில்லா பல மக்கள் இஸ்லாமை ஏற்று வருகிறார்கள். இந்த இஸ்லாமை ஏற்று வரக்கூடிய மக்களிலே மார்க்கத்தை கற்கின்றார்கள் பாருங்கள், மார்க்கத்தை படித்து அறிந்து கொள்கிறார்கள் பாருங்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேணுதலையும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்க பற்றுதலையும் பாருங்கள்.
தன்னைத்தானே பரம்பரை முஸ்லீம் என்று மார்த்தட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமை அளிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். மேலை நாடுகளிலே இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய பெண்கள், எங்கே இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, பெண்களை பிற்போக்குத்தனத்திற்கு பழமைவாதத்திற்கு கொண்டு செல்கிறது என்று இதற்காக கோடிக்கணக்கான டாலர்களை செலவழித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்திலே இஸ்லாமுக்கு வரக்கூடிய ஒரு பெண், படித்தவள், பதவியில் இருப்பவள், மிகப்பெரிய ஒரு சமூக அந்தஸ்தை உடையவள், இஸ்லாமை அறிந்தவுடன் அவளுக்கு யாரும் சொல்வதில்லை, அந்த ஹிஜாபை அவளாக தேடி சென்று வாங்கி அணிந்து கொள்கிறார். அந்த ஹிஜாபை அவளாக தேடி சென்று வாங்கி அணிந்து கொள்கிறாள். இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. சில காலங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையிலே படித்த சம்பவம் என்னவென்றால், பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டிலே கவுண்டரிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் அல்ஜீரியா என்ற முஸ்லிம் அரபு நாட்டில் இருந்து பிரான்சுக்கு குடியேறி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அரபு நாட்டிலே பிறந்து முஸ்லீமாக முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்து பிரான்ஸ் நாட்டிலே குடியுரிமை பெற்று பிரான்ஸ் பிரஜையாக இருக்கிறாள். இங்கே வந்தவுடன் தன்னை முழுமையாக மாற்றிவிட்டார். எப்படி? அந்த பிரான்சுடைய கிறிஸ்துவ கலாச்சாரத்தில் தன்னை மாற்றி தன்னுடைய சிகை அலங்காரம், தன்னுடைய ஆடை உடை அனைத்திலும் இஸ்லாமை வெளியே தூக்கி வைத்துவிட்டு, இன்றைய அநாகரிக பெண்களைப் போல, நாகரிக பெண்கள் என்று சொல்லாதீர்கள், அநாகரிக பெண்களைப் போல ஆடை அணிந்து கொண்டு அந்த கவுண்டரிலே வேலை செய்கின்றார். அந்த இடத்திலே கஸ்டமராக பொருள் வாங்குவதற்காக வருகின்ற ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைத்து நிக்காப் அணிந்து கொண்டு சாமானை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த பெண் யார், கவுண்டரிலே இருக்கக்கூடிய அந்த ஹிஜாப் இல்லாத பெண் என்ன சொல்கிறார், நீ அரபு நாட்டிலிருந்து வந்திருந்தா ஓ இஸ்லாம் அரபு நாட்டில் வச்சுக்க, இங்க வந்துகிட்டு இப்படி ஹிஜாபு போடுற பழக்க வழக்கம்லாம் வச்சுக்காத, உங்களை மாதிரி சில பேரால தான் பிரச்சனை ஏற்படுகிறது என்று இந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த முஸ்லிமான சகோதரி தன்னுடைய முகத்திரையை அகற்றி காட்டுகிறாள், உன்னை போன்று பரம்பரையாக கிடைத்ததல்ல எனக்கு இஸ்லாம், நான் இந்த நாட்டுடைய பிரெஞ்சு நாட்டுடைய இங்கே சமூகமாக பிறந்து வளர்ந்த ஒரு பிரெஞ்சு பெண்ணால் நான் இஸ்லாமை ஏற்றது, படித்து உணர்ந்து புரிந்து ஏற்றிருக்கிறேன் என்பதாக தன்னுடைய இஸ்லாமிய நிலைப்பாட்டை கூறி, நீ இஸ்லாமை விற்று விட்டாய், நீ விற்ற இஸ்லாமை நான் வாங்கிக் கொண்டேன் என்று சொல்கிறீர்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு கல்வி கற்பதற்கும் மார்க்கத்திலேயே இருந்தாலும் கல்வி இல்லாமல் இருப்பதற்கு உண்டான இடைவெளி. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தீனை புரிந்தவர்கள் அவர்களுக்கு இந்த மார்க்கத்துடைய உண்மை என்பதற்கு, இந்த மார்க்கம் உண்மை என்பதற்கு நீண்ட ஆதாரங்கள் சொல்லவில்லை என்றாலும், தெரியவில்லை என்றாலும், இந்த மார்க்கத்துடைய ஒரு சட்டத்தை ஆராய்ந்தால் போதும், மார்க்கத்துடைய ஒரு சட்டத்தை ஆராய்ந்தால் போதும், இந்த தீன் எவ்வளவு நீளமானது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஃபைன்ன ஷரியஅத்த மபனாஹா வஅஸாஸஹா அலல் ஹிக்கமி வல் மஸாலிஹில் இபாத். அல்லாஹ்வுடைய இந்த தீன் எல்லாம் நீதத்தின் மீது அமைக்கப்பட்டது, ஞானத்தின் மீது அமைக்கப்பட்டது, மனிதர்களுக்குரிய நன்மைகளின் மீது அமைக்கப்பட்டது. இந்த தீன் தான் முழுமையான நீதம். மனிதர்களை தீமைகளிலிருந்து கெடுதிகளிலிருந்து பாதுகாத்து நன்மைகளுக்கு இந்த மார்க்கம் கொண்டு வருகிறது. அறிவற்ற தன்மைகளிலிருந்து வெளியாக்கி ஞானத்தின் பக்கம் இந்த தீன் கொண்டு வருகிறது. சிலர் இந்த தீனிலே இந்த தீனுக்கு மாற்றமானதை நுழைத்தால் நாம் அதை அடையாளம் கண்டுகொள்ளலாம். எப்படி? யார் இதிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாததை இதிலே நுழைக்கின்றார்களோ கண்டிப்பாக அது அல்லாஹ்வின் அடியார்களுக்கு அநியாயமானதாக இருக்கும், அறிவுக்கு எதிரானதாக இருக்கும், நீதத்துக்கு எதிரானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய இந்த தீன் என்பது அவ்வளவு நீதமான ஒன்று, ஞானமான ஒன்று. அடுத்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த இல்ம் இது நமக்கு கிடைக்கின்ற போதுதான், இந்த இல்மை நாம் கற்றுக்கொள்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும்,
பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் முரண்பாடுகளை விட்டு நாம் விலகிக் கொள்வதற்கும் முடியும். அப்படி இல்லை என்றால் முரண்பாடுகளை செய்து கொண்டு மார்க்கத்தை பேணுவதாக நினைத்துக் கொண்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வேதம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், குல் ஹல் உனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா அல்லதீன வல்ல தஅயுஹும் ஃபில் ஹயாதி துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. சிலர் இருக்கிறார்கள் தாங்கள் நன்மை செய்வதாக எண்ணுகின்றார்கள், ஆனால் அவர்களோ வழிகட்டவர்கள், அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள், நன்மை செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்கள், அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இல்மு இல்லாமல் செய்கிற வணக்க வழிபாடுகள், இல்மு இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வை அடைய நினைக்கிறார்கள். இந்த இடத்துல முஸ்னத் அஹமதிலே பதிவான ஒரு சம்பவத்தை நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். கலீஃபா உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு சென்றார்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக. அந்த நேரத்திலே கலீஃபா உமருக்கு சொல்லப்படுகிறது ரழியல்லாஹு அன்ஹு, கலீஃபா அவர்களே, நீங்கள் செல்லக்கூடிய இந்த வழியிலே ஒரு கிறிஸ்துவ மடம் இருக்கிறது, அங்கே ஒரு பாதிரியார் அல்லாஹுவை வணங்கி 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 வழிபாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறார், அவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருக்கிறார், யாரையும் அவர் சந்திக்க மாட்டார், எந்த மக்களிடத்திலும் அவர் பேச மாட்டார், இறை வழிபாட்டுக்காக தன்னை ஒதுக்கிக் கொண்டார் என்பதாக கூறப்படுகிறது. உமர் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டே செல்கிறார்கள். எப்படி உமருக்கு கூறப்பட்டதோ ரழியல்லாஹு அன்ஹு அதுபோன்று அந்த பாதிரியிடத்திலே சென்று மக்கள் சொல்கிறார்கள், பாதிரியாரே, நீங்கள் இதுவரை யாரையும் சந்தித்ததில்லை, யாரையும் நீங்கள் வரவேற்றதும் கிடையாது, ஆனால் இன்றோ முஸ்லிம்களுடைய ஹலீஃபா உமர் வருகிறார், உங்களது பாதையை தான் கடந்து செல்லப் போகிறார் என்று கூறியவுடன் கண்டிப்பாக நான் அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த பாதிரியார் எதிர்பார்க்கிறார். உமர் அவர்கள் அவர்களை கடக்கும் போது அந்த பாதிரியார் உமரை சந்திக்கின்றார். உமர் அவர்கள் அந்த பாதிரியாரை பார்க்கிறார்கள், நீ மிகப்பெரிய வயதாகிவிட்டது. உமரை பார்ப்பதற்கு கூட தன்னுடைய புருவத்தை தூக்கி இப்படி பார்க்கிறார், அந்த அளவு வணக்க வழிபாட்டிலே திளைத்திருந்தவர். அவரை பார்த்தவுடன் அவருக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்கிறார்கள், ஆனால் அவர் தன்னுடைய நசரானியத்தை விட்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதற்கு அவர் விரும்பவில்லை. அப்போது கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட வழிகேடர்களை பற்றித்தான் அல்லாஹு தஆலா அவனது வேதத்திலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள், நபியே, கியாமத்துடைய அந்த சூழ்ந்து கொள்ளக்கூடிய செய்தி உங்களுக்கு வந்ததா என்று கூறிவிட்டு அந்த நாளையில் சில முகங்கள் பயந்து கொண்டிருக்கும், சில பேர் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் என்ன நடக்குமோ என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா அவர்கள் யார் தெரியுமா என்று கூறும்போது என்று சொல்கிறார். அதாவது இந்த துன்யாவிலே அமல் செய்து களைத்தவர்கள், எப்படி பாவிகள் அல்ல, அமல் செய்து களைத்தவர்கள், இபாதத்து செய்து களைத்தவர்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் மார்க்கமாக்காததை மார்க்கமாக எடுத்துக்கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்து களைத்தார்களே, இவர்களது வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். தஸ்லா நாரன் ஹாமியா, கொதிக்கக்கூடிய நரக நெருப்பில் தான் இவர்கள் பொசுங்கி எறிவார்கள் என்பதால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரிகள். இல்மு இல்லாமல் இன்று மனிதர்கள் எத்தனை பிதாத்துகளை செய்கிறார்கள், சுன்னத்தான நோன்புகளை விட சுன்னத்தான தொழுகைகளை விட இன்று மக்களிடத்தில் எது அவர்களது உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிறது தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். திங்கட்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு, ஆஷுரா நோன்பு, இதெல்லாம் கேட்டா ஒண்ணுமே தெரியாது. ஒவ்வொரு மாசத்திலையும் 3 நாட்களுடைய நோன்பு, அதெல்லாம் தெரியாது. பராத்து நோன்பு தெரியுமில்ல, பராத்து நோன்பு, நோன்பு அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்னென்ன விதத்து இருக்குதோ அதன் மேல அவ்வளவு நம்பிக்கை. அல்லாஹுவை தொழு துவா கேளு. சபே பராத்துல மூணு யாசின் வந்து முடிஞ்சு போச்சு கதை மொத்தமா. எல்லாம் ஹோல்சேலா போட்டு வச்சுக்கிறான். அல்லா அடையும் கிடைச்சல ஹோல்சேலா பேச ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு அஞ்சு வேலை தொழுதுகிட்டு துவா கேட்டுக்கிட்டு மொத்தமே சபா பராத்துல வந்து மூணு துவா கேட்டா போதும். மூணு யாசின் ஓதி அது இவன் கூட ஓத மாட்டான். அதுக்கு ஒரு ஆளை வச்சு ஓத வச்சு ஒரு யாசின் எதுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு யாசின் எதுக்கு? நம்ம சகோதரிக்கு நல்லா சொல்லுவான், ஒரு யாசின் ரிசுக்கு பறக்க சாப்பாடு நிறைய கிடைக்கும். நல்லா சாப்பாடு நம்ம ரிசுக்கு பறக்க. இன்னொன்னு எதுக்கு சொல்லுங்கம்மா? ஆயில் பறக்கு. எல்லாம் குடுகுடு கிளவனா தள்ளாடக்கூடிய வயசு வெட்டிலேயே மோல்ற அளவுக்கு வயிற்று வேணுமா? கேவலமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் பலவீனமான வயதிலிருந்து பாதுகாப்பு கேட்டாடினார்கள். பலவீனமான தள்ளாடக்கூடிய வயதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். எல்லாத்துக்கும் ஆசை. இந்த யஹூதியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஆயிரம் வருஷம் துன்யால வாழணும் ஆசைப்படுவான. யாரு யாருமா? யஹூதி. இவர் துவா பண்றாரு ஆயில் நீட்டிச்சு கொடுக்கணுமா? நீட்டின ஆயில் என்னமோ இபாதத்து பண்ணி அல்லாஹ்வை வணங்கி நிறைய சேர்த்துட்டாரு. இருக்கிற ஆயுள் பாவத்தில் போயிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துவா செய்தார்கள்? வஜ்அலில் மௌத ராஹதன் லி மின் குல்லி ஷர் வஜ்அலில் ஹயாதன் லி ஜியாதத்தன் ஃபி குல்லி ஹைர். ஒரு நாள் நமக்கு கிடைக்கப்பட்டால் அதன் மூலமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரா எங்களது மௌத்தை தீமையில் இருந்து ராகத்தாக எங்களுக்கு ஆக்கிவை. அப்புறம் இன்னொரு யாசின் இருக்கு, பலாய் முசிபத்து வரக்கூடாது. அப்ப ஒட்டு மொத்தமா பார்த்தா எல்லாமே இந்த துன்யாக்கு ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒன்னு சாப்பிடுறதுக்கு, குடுகுடு கிழவனா வாழ்றதுக்கு, இன்னொன்னு பலாய் முசிபத்தெல்லாம் போயிடணும். அல்லாஹ்வுடைய மகப்பிறத்து ஆகிறது ஜன்னத்து அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அங்க போனாதான என்னென்ன நம்பிக்கை? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் இந்த விதத்துடைய நம்பிக்கை? ஏன் இவ்வளவு பெரிய அனாச்சாரங்களின் மீது நம்பிக்கை? ஏன் அல்லாஹ்வுடைய இல்மு இல்லாத காரணத்தால்? அடுத்து சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம். இப்ப இன்னொரு ஒரு பிரச்சனை நாம் என்ன சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று சமுதாயத்திலே, கல்வி இல்லாத காரணத்தினால் மக்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் என்றால், தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தடி எடுத்தவன்லாம் கண்டால் காரன் சொல்லிட்டு அவ்வளவுதான். எல்லாம் பத்துவா பறக்கு, பத்துவா பறக்குது. இன்டர்நெட்ல பத்துவா பறக்குது, வாட்ஸ்அப்ல பத்துவா பறக்குது. கல்வி இல்லாமல் மக்களை வழிகெடுக்கக்கூடிய கூட்டம் உருவாகிவிட்டது. ஏதாவது ஒரு சீடியை கேட்டுருவாங்க, அல்லது ஒரு மந்த்லி மேகசீனை படிச்சிருவாங்க, அவ்வளவுதான். உலகத்திலேயே நான் தாங்க ஆளி மாதிரி பேச ஆரம்பிச்சுனேன். யாருமே ஆளுமே கிடையாது. என்னப்பா இது? ஆமாங்க, இந்தியாவில் யாருமே ஆளும் கிடையாது. ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க, அங்க போங்கன்ற சகோதரர்கள். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் என்ன காரணம்? மார்க்க இல்மை சரியாக படிக்காத காரணம். இந்த அறகுறையா படிக்கிறதுனால நிறைய பிரச்சனை. பார்சியில சொல்லுவாங்க, நீம் ஹக்கீம் ஹத்தரே தானஸ்ன்னு சொல்லுவாங்க. நீம் ஹக்கீம் ஹத்தரே தானஸ். இந்த பாதி டாக்டர் இருக்காங்கல்ல, யாரு பாதி டாக்டர் உயிருக்கு ஆபத்து. அந்த மாதிரி கதையாக இன்று ஆகிவிட்டது மார்க்கத்துடைய இல்முடைய நிலை. அறகுறையா படிச்சுட்டு பத்துவாக்களை ஹலால் ஹராம் ஜாயிஸ் ஜாயிஸ் இல்லைன்னு சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடிய கூட்டம் இன்று உருவாகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கூட்டம் உடனே இப்பயே ஜிஹாதுக்கு வந்துருங்க, இல்லைன்னா நீங்க காசு. எப்படி உடனே இப்பயே ஜிஹாதுக்கு புறப்பட்டுறோம், இல்லைன்னா காசு. கிலாபத் வந்து விட்டது, எல்லாரும் அங்க போனோம், உடனே ஜிஹாத். சரி, இனி தாவாலாம் செய்யக்கூடாது, எல்லாம் கத்தி எடுத்துதான் சண்டை போடணும், துப்பாக்கி எடுத்தான் சுடணும். அல்லாஹ் எங்கிருந்து படித்தார்கள் மார்க்கத்தை? அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தீன் என்பது அல்லாஹுடைய குர்ஆனில் இருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் இருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய பாடம் படிப்பினை. ஒரு ஆயத்தை வைத்துக்கொண்டு, ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திற்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய கூட்டமாக உருவாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது குழப்பமான விஷயம் வந்தால் நீங்கள் அந்த விஷயத்தை அல்லாவிடம் கொண்டு வர வேண்டும் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வர வேண்டும் அல்லவா, உங்களிலே உள்ள கல்வி உள்ள அறிஞர்களிடத்திலே கொண்டு வர வேண்டும் அல்லவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் அறிந்த அறிஞர்களிடத்திலே கேளுங்கள். அஹ்லு திக்ர் என்றால் யார்? யார் இந்த கல்வியை படித்து அந்த கல்வியிலேயே வளர்ந்தார்களோ, அறிஞர்களிடத்திலே படித்து அந்த அறிஞர்களோடு வாழுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்து வாழுகின்றார்களோ அவர்கள் அறிஞர்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். சயகூனு ஃபி உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் வரும், ஹுதஸாவுல் அஸ்னான், அவர்கள் வாலிபர்களாக இருப்பார்கள், சிறு வயதுடையவர்களாக இருப்பார்கள், அவர்கள் என்னுடைய ஹதீஸை பேசுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அந்த குர்ஆன் அவர்களுடைய தொண்டை குழிக்குள் இறங்காது, அந்த குர்ஆன் அவர்களுடைய தொண்டை குழிக்குள் இறங்காது. மேலும் என்ன சொன்னார்கள்? யக்துலூன அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை கொல்வார்கள், வயதஊன அஹ்லல் அவ்சான், சிலைகளை வணங்கக்கூடியவர்களோடு அவர்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்வார்கள், அவர்களை விட்டு விடுவார்கள். இன்று அந்த நிலைமையை இன்று பார்க்கிறோம். தங்களை தாயிஷ் என்றும் இஸ்லாமிய கிலாபத்தை நிறுவக்கூடியவர்கள் என்றும் சொல்லிக் கொள்பவர்கள் யாரை கொண்டு குவித்திருக்கிறார்கள்? அவர்கள் தோன்றியதிலிருந்து இன்று வரை உள்ள அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்கள் முஸ்லிம்களை கொன்ற எண்ணிக்கை அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அதுவும் யார்? தங்களோடு வாழ்ந்தவர்கள், இதுநாள் வரை தங்களோடு கல்வி படித்தவர்கள், தங்களது நாட்டிலே உள்ள அல்லாஹ்வை தொழக்கூடிய மார்க்கத்தை பேணக்கூடிய முஸ்லிம்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய எதிரிகள் முஸ்லிம்களை கொண்டதை விட இவர்கள் தங்களது சகோதரர்களாகிய முஸ்லிம்களை கொன்றது அதிகம். சகோதரர்களே, இப்படித்தான் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலே உருவாகியதை நாம் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று சொன்னார்கள், பெரும் பெரும் சஹாபாக்களை மார்க்கத்தை விளங்காதவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அந்த வழியிலே வந்தவர்கள் தான் இந்த கூட்டமும். இதற்கு என்ன காரணம்? அவர்கள் அரைகுறையாக படித்தது, ஹதீஸை எப்படி படிக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் படிக்கவில்லை, குர்ஆனை அது இறக்கப்பட்ட வரலாறோடு அவர்கள் படிக்கவில்லை. அவர்களுக்கு விருப்பமான ஆயத்துகளை எடுத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு விருப்பமான ஹதீஸை எடுத்துக் கொள்வார்கள், பிறகு அதை மக்களின் மீது திணிப்பார்கள். ஏற்றுக்கொண்டவர்களை மூமின்களாகவும் அவர்களுடைய கருத்தை ஏற்காதவர்களை காஃபிர்கள் என்பதாக கூறி அவர்களுடைய இரத்தங்களை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். அன்பு சகோதரனை சகோதரிகளே, இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அய்மத்துல் முதல்லீன், வழி எடுக்கக்கூடிய தலைவர்கள் என்று சொன்னார்கள். இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி எடுக்கக்கூடிய தலைவர்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை குறித்து பயந்தார்கள். தன்னுடைய உம்மத்துக்கு தஜ்ஜாலை குறித்த எச்சரிக்கை பயத்தை சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, தஜ்ஜாலை விட ஒரு பெரிய ஃபித்னாவை நீங்கள் உங்களது உம்மத்துடைய விஷயத்திலே பயப்படுகிறீர்களா? எப்படி தஜ்ஜாலை விட ஒரு பெரிய ஆபத்து இந்த உம்மத்துக்கு இருப்பதாக நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், தஜ்ஜாலை விட ஒரு பெரிய ஃபித்னா இருக்கிறது, அதுதான் அல் அய்மத்துல் முதல்லூன், வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள், வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள். அவர்கள் யார்? கல்வி இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், தானும் வழிகெடுவார்கள், மக்களையும் வழிகெடுப்பார்கள். அன்பு சகோதரர்களே, இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். சஹாபாக்கள் ஒரு நாள் தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், தூங்கிக் கொண்டிருந்தார்கள். உடனே அவர்கள் பேசுகின்ற சப்தத்தை கேட்டு விழித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்தவர்களாக இருந்தார்கள். சொன்னார்கள், இதை விட ஒரு பெரிய ஃபித்னாவை குறித்து நான் பயப்படுகிறேன், அதுதான் உங்களை வழிகெடுக்கக்கூடிய இமாம்களும். என்று பாருங்கள், மக்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை தங்களுக்கு வழிகாட்டியாக ஆக்காமல், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை தங்களுக்கு வழிகாட்டியாக ஆக்காமல், அவர்கள் யாரை வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டார்கள், எந்த இயக்கத்தை சேர்ந்திருக்கிறார்களோ, யார் தன்னுடைய நஃப்ஸுக்கு ஏற்ப ஃபத்வா கொடுக்கின்றார்களோ, தன்னுடைய மனஇச்சைக்கு ஏற்ப, தன்னுடைய கருத்துக்கு ஏற்ப ஃபத்வா கொடுக்கின்றார்களோ, உடனே அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களாகிய நமக்கு நிறைய அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தார்கள், நிறைய அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் இணக்கமாக வாழ வேண்டும் என்று. நீங்கள் உங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து நடக்க வேண்டும். நீங்கள் முஸ்லிம்களுடைய ஜமாத்தை பிளந்து விடாதீர்கள், முஸ்லிம்களுடைய இமாமுக்கு மாறு செய்யாதீர்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அமீர் அவர் ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, அவரை விட்டு நீங்கள் விலகாதீர்கள். யார் ஜமாத்தை விட்டு விலகுவாரோ விலகுவாரோ அவர் நரகத்திலே விலகி விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்தார். இன்று முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் நாடுகளும் சரி, அந்த நாடுகளை ஒட்டி வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் சரி, மிகப்பெரிய பிரச்சனையை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த கல்வி இல்லாத காரணத்தால் சில வாலிபர்கள் அல்லது அந்த சில வாலிபர்களுக்கு தவறான முறையிலே மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அரைகுறை ஆலிம் சாக்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். எப்படி அரைகுறை ஆலிம் சாக்கள், ஃபத்வாக்களிலே விளையாடக்கூடியவர்கள். அவர்கள் மூத்த அறிஞர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஒரு சில கல்விமான்களை வைத்திருப்பார்கள், அவர்கள்தான் ஆளின்கள். பிறகு மற்றவர்கள் எல்லாம் அரசாங்கத்தின் கைகூலிகளாக போய்விட்டார்கள், எல்லாம் மார்க்கத்தை விட்டு விட்டார்கள், எல்லாரும் மனஇச்சையின்படி சென்று விட்டார்கள் என்று பொதுமக்களை ஏமாற்றி, அந்த மூத்த ஆளின்களிலிருந்து மக்களை விலக்கி, தங்களுடைய மனஇச்சைக்கு ஏற்ப அவர்களை அடிமையாக்கிக் கொண்டு, பிறகு அவர்களின் மூலமாக நாச வேலைகளையும் பயங்கரவாத வேலைகளையும் இந்த சமுதாயத்தை உலக மக்களுக்கு மத்தியிலே அவமானப்படுத்தக்கூடிய அத்தனை காரியங்களையும் செய்து விடுவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்கள் உண்மையில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய அச்சமுள்ளவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால், உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹுடைய தீனை எஸ்டாபிளிஷ் நிறுவக்கூடியவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால், கொஞ்சமாவது மக்காவிலே குண்டு வைத்து வெடிப்பதற்காக திட்டம் திட்டுவார்களா? யோசித்துப்பார்கள். காபத்துல்லாவிலே குண்டு வைப்பதற்காக திட்டம் திட்டுவார்களா? நினைத்துப்பார்கள். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதில் வரக்கூடிய அந்த புனித யாத்திரிகளை கொள்வதற்கான திட்டம் திட்டுவார்களா? நினைத்துப்பார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே தொடக்கூடிய முஸ்லிம்களை கொள்வார்களா? நினைத்துப்பார்கள். ஹவாரிஜிகள் என்ன செய்தார்கள்? சஹாபாக்களை கொண்டார்கள், சஹாபாக்களுடன் இருந்த முஸ்லிம்களை கொண்டார்கள், தங்களுடைய கருத்தை ஏற்காத ஒவ்வொருவரையும் கொண்டார்கள், பெரும் பாவங்கள் செய்தவர்களை காஃபிர் என்று சொன்னார்கள், அவருடைய இரத்தங்களை ஹலால் ஆக்கினார்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு அதாவது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது இதையும் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்று மார்க்கத்தை அரைகுறையாக படித்த காரணத்தாலும், நம்மை யார் மெஸ்மரிசமாக நம்முடைய மூளையை சலவை செய்து சூனியம் செய்து மயக்குகிறார்கள், எதற்கு நம்மை உருவாக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு அடிமையாகி, இன்று மார்க்கத்தையும் அவர்கள் வீணாக்கி, தங்களது வாழ்க்கையையும் வீணாக்கி, உலக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களை எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள். தங்களுடைய உயிரையும் பொருளையும் செலவு செய்து அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்திருக்க வேண்டியவர்கள், இந்த தாவாவுக்காக வேண்டி தங்களது வாழ்வையும் அறிவையும் செலவு செய்திருக்க வேண்டியவர்கள், எப்பேற்பட்ட பாவமான காரியங்களிலே தங்களது வாழ்க்கையை அவர்கள் நாசமாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயிர்களை கொள்வதற்காக வரவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். அப்படி உயிர்களை கொள்வதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோக்கமாக இருந்திருக்குமே ஆனால், மக்காவை வெற்றி கொண்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாவிசிலம் ஏன் பொது மன்னிப்பு வழங்குகிறார்கள்? யோசித்து பாருங்கள். உயிர்களை கொள்வதுதான் நோக்கமாக இருந்திருந்தால் மௌத்துக்கு பைய செய்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ஹுதைபியா ஒப்பந்தத்திலே ஏன் போர் செய்யாமல் சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாவிசிலம் திரும்புகிறார்கள்? போர் செய்யும் போது கூட நபியே, போரை நீங்கள் ஆரம்பிக்க நெருங்கிவிட்டாலும் அவர்கள் சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்துவிட்டால் நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான. யோசித்து பாருங்கள் சகோதரர். சரி, கொல்ல வேண்டும், எதிரிகளை கொல்ல வேண்டும், காஃபிர்களை கொல்ல வேண்டும் என்றால் பிறகு தாவா யாருக்கு கொடுப்பது? இஸ்லாமிய ஆட்சி அரசாங்கத்தை யாரிடத்தில் நிறுவுவது? மிருகங்களுக்கும் உயிரில்லாத பொருள்களுக்கும் மத்தியுமா? நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய இந்த தீன் கல்வியின் மீது அமைக்கப்பட்டது. குர்ஆனுடைய கல்வி, அதனுடைய விளக்க உரையுடைய அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஹதீஸுடைய கல்வி, அதற்கென்று விளக்க உரையில் உள்ள அந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து அந்த கல்வியை பெற வேண்டும். இதைத்தான் நாம் வார்த்தைக்கு வார்த்தை அந்த சஹாபாக்களுடைய வழிமுறை என்று சொல்கிறோம். அவர்களை விட்டு விலகி கல்வியை படித்தால் இரண்டு முரண்பாடுகளிலே வந்து விடுவார்கள். ஒன்று, பிதஅத்திலே சென்று விடுவார்கள். இரண்டாவது, மார்க்கம் என்ற பெயரிலே தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் சென்று விடுவார்கள். நடுநிலையான மார்க்கத்திலே இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய இல்மை சஹாபாக்களுடைய அந்த வழியிலே கற்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுடைய அந்த இல்மை சஹாபாக்களுடைய வழியிலே கற்க வேண்டும். அப்படி கற்கும் போதுதான் அந்த இல்ம் நமக்கு பலனுள்ள இல்மாக இருக்கும். அந்த இல்மின் மூலமாக உள்ளம் வெளிச்சம் பெறும். அதன் மூலமாக நாமும் நேர்வழி பெற்று பிறருக்கும் நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அடைய முடியும். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரும் பகுதி இந்த இல்மை விட்டு தூரமாக கழிந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, எத்தனையோ நமக்கு பொறுப்புகள் இருந்தாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்குவது. ஒவ்வொரு வாரத்திலுமாவது குறைந்தது ஒரு முறையாவது நமக்கென்று ஒரு கல்வி சபை இருக்க வேண்டும். குர்ஆனை படிப்பதற்கு, ஓதுவதற்கு, அதன் சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அந்த ஹலால் ஹராமுடைய சட்டங்களை உடைய ஹதீஸுகளை கற்றுக்கொள்வதற்கு, பிறகு குர்ஆனுடைய தஜ்வீதுடைய இல்ம், பிறகு இஸ்லாமிய சீரா, பிறகு சஹாபாக்களுடைய சீரா, இப்படியாக நம்முடைய மார்க்கத்தை ஒரு முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையிலே நாம் மார்க்கத்தை பின்பற்ற முடியும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்காக அறிஞர்களை தேடிச் செல்ல வேண்டும். இப்படி அறிஞர்களை தேடிச் செல்ல வேண்டும் என்று சொல்லும் போது கூட இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சில மக்கள் இன்று புதிதாக எல்லாவற்றிலும் வரம்பு மீறக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்தியாலயா, இந்தியால யாருமே ஆளுங்களே கிடையாது. இப்ப எங்க பார்க்கிறாங்க, அவங்க ஒரு ஊர் சொல்வாங்க, போகவே முடியாத ஒரு ஊருக்கு, அந்த ஊர்ல ஒரு கிராமம் இருக்குது, அங்கதான் ஆளுங்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை, எந்த இமாமை இவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களோ, நானும் ஏற்றுக்கொள்கிறேனோ, நீங்களும் ஏற்றுக்கொள்கிறேனோ, அவர்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு சம்பவத்தை கூறி முடிக்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹதீஸ் கலையில ரொம்ப ரொம்ப பெரிய இமாம், எல்லாரும் ஏற்றுக்கொள்பவர்கள். அந்த இமாமுக்கு ஹதீஸ் கலையிலும் பங்கு இருக்கிறது, ஃபிக்ஹிலும் பங்கு இருக்கிறது. அவரை எல்லோரும் இமாமாக ஏற்றுக்கொள்வார்கள். அவருக்கு இமாம்கள் வைத்த பேர், முட்டாள்கள் வைத்த பேர் இல்ல. இன்னைக்கு நாலு முட்டாள் சேர்ந்து ஒரு முட்டாள் ஆலிம்னு சொல்றாங்க. எப்படி நாலு முட்டாள், பத்து முட்டாள் சேர்ந்து ஒரு முட்டாள் பேசுறத பார்த்துட்டு ஆலிம், மூத்த அறிஞர் அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. ஆலிம்கள் ஒருவரை ஆலிமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய கல்விமான்கள் ஒருவரை கல்விமான் என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவர் ஆலிமாக ஆகுவார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? மதீனாவுடைய இமாமுனு பேர். சொல்லுங்க பார்க்கலாம் யாரா இருப்பாருன்னு சொல்லிட்டு. மா சகோதரிகளா, கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கவங்க கற்பனை பண்ணுங்க, ஒரு பரிசு கொடுப்போம், 100 ரூபாய் பரிசு. சகோதரிகள் சொன்னா 100 ரூபாய் உடனே கேஷ். 100 ரூபாய் கொடுக்கலாமா, கூட கொடுக்கலாமா? 100 ரூபாய் போதுமா? 200 ரூபாய் சரி, 200 ரூபாய் நீ கொடுத்துருக்கீங்களா?
சொல்லுங்கம்மா, மதீனாவுடைய இமாம் என்று பெயர் பெற்ற மிகப்பெரிய ஒரு இமாம், ஃபிக்ஹிலேயும் ஹதீஸ்லேயும் ரொம்ப பெயர் பெற்றவர். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு குழு கொடுக்கிற ஹதீஸ் நூல்கள்ல முதல் நூலை அவர் தான் எழுதினார். சொல்லுங்க பாக்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டைம் முடிச்சு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யாரு இமாம் மாலிக்? அவங்களுடைய சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சில பேர் சொல்றாங்கல்ல, ஆலிம் யாருமே கிடையாதுங்க, அங்கதாங்க ஒரு ஆலிம் இருக்காரு, அவர்கிட்ட படிச்சாதாங்க ஆலிம், அவர் தான் அப்படியே ரசூல் நாட்டை நம்மளை கொண்டு போய்கிட்டே இருப்பார். கடைசியில தரிகால கொண்டு விட்டாங்க. எப்படி இந்த தரிகாக்காரங்க இருக்காங்களே, எல்லாம் காஃபிர். எங்க ஷேக்கிட்ட பையன் செஞ்சவங்களை தவிர, எங்க ஷேக்கிட்ட பையன் செஞ்சாதான் உங்க ஈமானே சுத்தமாகும் சொன்னாங்கல்ல, திரும்ப இங்கேயும் கொண்டாந்து அந்த குப்பரை கொண்டாந்து விட போறோம். சரி, சமூகத்துக்கு வருவோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முவத்தா என்ற ஹதீஸ் நூலை எழுதினாங்க. எப்படின்னா, இமாம் மாலிக், இமாம் மாலிக்குடைய ஆசிரியர், அப்புறம் தாபிரி, அப்புறம் சஹாபி, அவ்வளவுதாங்க. உடனே ரசூல்லா. புகாரியை விட சஹீஹான கிதாப் மாலிக், மொத்தா இமாம் மாலிக். ஆனால் கொஞ்சமா இருந்ததுனால, புகாரியில அதிகமான பாடங்கள் இருந்ததுனால புகாரியை முதல்ல வச்சாங்க. சரியா, மன்னர் ஹாரூன் ரஷீத் மொத்தாவை பார்த்த உடனே சந்தோஷமா தாங்கல். முதல் நாள் 40,000 தீனார், 1-2 கிடையாது, 40,000 தீனாரை இமாம் மாலிக்குடைய வீட்டுக்கு அனுப்புறாரு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு என்ன காசு மேல ஆசையா, வாங்கினாங்க அந்த மூலையில வச்சிருப்போங்கன்னு சொல்லிட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் மன்னர் கூப்பிட்டு விடுறாரு. யார? இமாம் மாலிக்க. மன்னர் கூப்பிட்டா போகணுமா இல்லையா? போயிட்டாங்க. போன உடனே மன்னர் பேசுறாரு, ரொம்ப பேசுறாரு, ரொம்ப பேசுறாரு. இமாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில சொல்றாரு, மாலிக் அவர்களே, நீங்க எழுதின மொத்தாவை படிச்சேன், ரொம்ப சிறப்பா இருக்கு, எனக்கு ஒரு ஆசை, இத காப்பி எடுத்து என்னுடைய இந்த அரசாங்கத்துல எங்கெங்கெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய ஆட்சி இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குதோ அங்கெல்லாம் இதனுடைய ஒரு காப்பியை அனுப்பி வச்சு, இனி எல்லாரும் இந்த கிதாபின் படிதான், நீங்க எழுதி இருக்கிற போர்வை செய்து இருக்கக்கூடிய இந்த ஹதீஸின் படிதான் அமல் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு சட்டம் போட போறேன் அப்படின்னா. அனுப்பி இனி எல்லாரும் இதன்படிதான் அமல் செய்ய வேண்டும் என்று நான் சட்டம் போட போகிறேன். இமாம் சொன்னாங்க, நீ கொடுத்த 40,000 தீனார் வீட்டு மூலையில் அப்படித்தான் இருக்குது, ஆள் அனுப்பி எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்ம், அதை சுமந்த சஹாபாக்கள், அவர்களிடமிருந்து கல்வி படித்த தாபிஈன்கள் உலகத்திலே பரவி இருக்கிறார்கள், அவர்களுடைய கல்வி பெற்ற மக்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அவசியமும் இல்லை, என்னுடைய கல்வியின்படிதான் மக்கள் அமல் செய்ய வேண்டும் என்று, நான் எழுதிய மொத்தாவின்படிதான் மக்கள் அமல் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. சஹாபாக்களை அல்லாஹ் பூமியிலே பரத்தினார், அவர்களுடைய மாணவர்களை அல்லாஹ் பூமியிலே பரத்தினார். யாருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து நபியினுடைய தோழர்களிடமிருந்து எந்த கல்வி கிடைத்ததோ அதன்படி அவர் அமல் செய்ய வேண்டும், அதன்படி அவர் அமல் செய்யட்டும், எந்த அவசியமும் இல்லை, என்னுடைய மொத்தாவை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று காசு திருப்பி வாங்கிட்டு போகட்டார். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு மக்கள் எவ்வளவு மடத்தனமான வார்த்தையை சொல்கிறார்கள். இந்தியாவிலே அறிஞர்கள் இல்லை என்று, அங்கே சவுதி அரேபியா சென்றால் எங்களிடத்தில் இருப்பவர்களிட உங்களிடத்திலே பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்களே, நாங்களே இங்கே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே சகோதரர்களை சுருக்கமாக சொல்கிறேன், இது போன்ற இந்த விசித்திரமான மயக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அடிமையாகி விடாதீர்கள். கல்வியை நீங்கள் ஆழமாக தேடுங்கள், ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கூறிய இந்த சிறிய விஷயங்கள், அது பல விஷயங்களை கலந்து சொல்லியிருந்தாலும் சிலருக்கு தெளிவாக புரிந்திருக்கலாம், சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை தெளிவாக புரிய வைத்து குழப்பங்களிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சிந்தனையில், நம்முடைய கொள்கையில், நம்முடைய சொல்லில், செயலில் வழிகேடுகள் வராமல் குழப்பங்கள் வந்துவிடாமல், ஈமானில் இருந்து நம்மை தடுமாற செய்யக்கூடிய பித்னாக்களிலே நாம் சிக்கிவிடாமல், அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லி வலகும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.